பெங்களூர் சிட்டி மிஷனை சார்ந்த இருவர் எமது நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஜொனத்தன் பால், வணக்கம் சதீஷ்.
வணக்கம்.
முதலில் ஜொனத்தன் பால் சொல்லுங்கள், உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணத்திற்கான காரணம் என்ன?
முக்கியமான நான் வந்த காரணம் என்னென்னா, என்னுடைய ஆஸ்திரேலியன் பார்ட்னர்ஸ் ஆகிய வேர்ல்ட் ஷேர் அவருடைய கொஞ்சம் இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தோம்.
சரி, உங்களுடைய பெங்களூர் சிட்டி மிஷன் பற்றி சற்று சொல்லுங்களேன்.
பெங்களூர் சிட்டி மிஷன் ஒரு ஸ்தாபனம் வந்து எங்களுடைய அப்பா அம்மா ஆரம்பித்த ஒரு மிஷனாக இருக்குது. இது 1990 ஆரம்பித்தோம். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்சர் டு கால் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, அந்த டைமில் வந்துட்டு பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பகுதியில் வீடு கட்ட ஆரம்பித்தோம். அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணார்னா, சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து வேலைக்கு கூப்பிட்டு வந்தார். ஸோ அந்த சின்ன குழந்தைங்க வேலைக்கு வந்தோடனே அப்பா அம்மாக்கு தாங்கலை, அது சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு கூப்பிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு, என்னத்துக்கு இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் முடியாது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா சாயந்தரத்தில் வந்து நான் அந்த பிள்ளைங்களோட விளையாடிட்டுருப்பேன், நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க திருப்பி வேலைக்கு போனாங்க. ஸோ கான்ட்ராக்டர் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து இங்கே வேலை செய்யலைன்னா பக்கத்தில் ஒரு பாறை உடைக்கிற ஒரு குவாரி அங்கே வேலை செய்வாங்க. அங்கே வேலை வந்து ரொம்ப கஷ்டமானது, அங்கே செய்கிறதோட இங்கே செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக வந்து செய்துட்டு போகிறாங்க.
எத்தனை குழந்தைகள் இருப்பார்கள் அப்படி?
ஒரு 10 குழந்தைங்க வந்து வேலை செய்தாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு அது ஏற்றுக்க முடியல. அடுத்த நாள் அந்த குவாரிக்கு போய் பார்த்தா பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வந்து வெடி குண்டு மத்தியில் அங்கே இருந்துருக்கிறத பார்த்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து வெடிகுண்டை அசம்பிள் பண்ணுறத பார்த்தாங்க. தீவிரவாதிங்க யூஸ் பண்ணுற அதே பொருள்கள் ஓவர் தி கவுண்டர் வாங்கி சின்ன பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிலது வெடிச்சு போவோம், ஜனங்கள் செத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே அதை பற்றி எதுவும் பேசலை. ஏனென்றால் இவங்க ரொம்ப ஏழை ஜனங்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஏழைனா, அவங்களுடைய பேரில் ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது, லிட்ரலி அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை. ஸோ வெடித்து யாரும் செதறி செத்து போனாலும் யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க இருக்கவே இல்லை அங்கே முன்னே. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைங்க. பாண்டட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து சில பணம் உதவி வாங்கிட்டு திருப்பின் கொடுக்க முடியாத அந்த அதிகாரங்க இடத்துல கட்டுப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் நினச்சேன் பெரிய ஒரு உதவி இருக்கும் பொழுது, ஏன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா வாங்கியிருப்பாங்க பொழுதுன்னு பார்த்தா 10,000 ரூபா 5,000 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு வாழ்க்கையெல்லாம் திருப்பின் கட்ட முடியாத சூழ்நிலை. எப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு $1 கம்மியாக சம்பாரிச்சிருந்தாங்க குடும்பமாக. ஸோ இந்த மாதிரியாமல் ஹெல்த் கேரில் சம்மந்தப்பட்ட எல்லாம் அழுக்கான சூழ்நிலையில் வாழ்ந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளை செத்து போயிட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. எஜுகேஷன் ஒரு உதவியாக இருக்கும்னு நினச்சாங்க. ஏன்னாக்கா அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து எங்கள் அப்பாவுக்கு உதவி இருந்தது அந்த காலத்தில். ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் ஃப்ரண்ட் ரூமில் 8 பிள்ளைங்களை வச்சு இந்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பெங்களூர் சிட்டி மிஷனுடைய ஆரம்பம். ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸ் 1000 கணக்கான பிள்ளைங்க ஸ்கூல் மூலமாக போய் இப்போ கூட அட் த மோமெண்ட் 1000 பிள்ளைங்க அந்த ஸ்தாபனத்தில் படிச்சுட்டு 7 பிள்ளைங்க எந்தமே ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு இருக்கிற பிள்ளைங்க கூட கால் தம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே அவங்க குடும்பத்தில் படித்தது கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளைங்க வந்து அங்கே படித்து முன்னுக்கு போகிறது நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்.
அப்படியான ஒரு சிறுவனாக இருந்தவர் தான் சதீஷ் இல்லையா?
ஆமாங்க.
சதீஷோட கதையை கேட்போமே. வணக்கம் சதீஷ்.
வணக்கம் சார்.
சொல்லுங்க உங்க கதையை.
நான் ஒரு 3.5 வயசு இருக்கும் போது நான் ஸ்கூலுக்கெல்லாம் போவேன்னு கிடையாது. ஏன்னா டேடி வந்துட்டு ஒரு சின்ன தள்ளு வண்டி வச்சுட்டு இருந்தாரு. அதில் என்ன பண்ணோன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது மேலே போட்டுட்டு நம்ம ஊருக்குள்ளே ஃபுல்லாக போய் விற்றுட்டு இருந்தோம். அது வீடு வீடாக எப்பப்போ டேடி வண்டி நிறுத்துறாரோ ஓடி போய் ஜனங்களோட கதுவை தட்டி, ஆண்டி வாங்கோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கோங்க, காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது தான் என் வேலையாக இருந்துச்சு.
3.5 வயசில்
3.5 வயசில் ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அப்பா வந்துட்டு காசு வந்துட்டு வீட்டுக்கு எந்த உதவியும் பண்ணலை. அவர் வந்துட்டு குடிப்பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவார்னா, டெய்லி சாயங்காலம் சேலெல்லாம் ஆன பிறகு எனக்கு பாருக்கு கூட்டு போவார் என்னை. ஸோ அவர் டோர் வெளியே என்னை உட்கார வச்சுட்டு அவர் உள்ளே போய் அன்றைக்கி நம்ம என்ன சம்பாதிச்சோமோ அதை எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வெறிய வரும்போது அவர் என் அப்பா மாதிரியே இருக்கலை. ஏன்னா அவர் கண்ணு ரொம்ப ரெட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. கெட்ட கெட்ட பேச திட்டுவார். வீட்டுக்கு போன உடனே அம்மாவை அடிப்பார், கெட்ட பேச திட்டுவார். நாங்கள் 4 பசங்க, எங்கள் பெரிய அண்ணா, 2 பெரிய அக்கா, நான் அந்த சின்ன பையன். வீட்டில் எது கொடுக்காதனால வீட்டில் சாப்பாடு கூட இருக்கலை நிறைய நேரம். ஸோ டேடி எது கொடுக்காதனால அவர் மட்டும்தான் வேலைக்கு போனார். ஏன்னா அம்மாவும் கூட வேலைக்கு போக விடல அவர். ஏன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இந்தியாவில். ஸோ லேடிஸ் போகக்கூடாதுங்க, நான் மென் ஜென்ஸ் தான் போகணும் அந்த மாதிரி ஒரு இருந்தனால யாரும் அவர் வேலைக்கு போக விடல அம்மாவை. சோ அவரும் கொடுக்காதனால பட்னியா தான் கடந்த ரொம்ப நாள்.
இப்ப இது பெங்களூர் சிட்டில,
இது பெங்களூர் சிட்டில தான். சோ இது 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போக முடியாத காரணம், எனக்கு அப்பா சம்பாதிச்சிருந்து அவரு செலவழிச்சிருவாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் பெங்களூர் சிட்டி மிஷின் இந்த ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்த உடனே அவங்க எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு, சதீஷ் என் ஸ்கூலுக்கு போக மாட்டிருக்கான், அவனை டெய்லி நான் பார்க்குறேன், போய் வண்டி எடுத்துன்னு போய் காய்கறி வித்துட்டு இருக்கான், ஆனால் அவன் ஸ்கூலுக்குள்ள தானே போகணும் இந்த வயசுலன்ட்டு அம்மா சொன்னவங்க. எங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாத சூழ்நிலை, நாங்கள் எப்படி என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஃபீஸ் கட்டுறதுக்கும் காசு இல்லை. ஸோ அவங்க அப்போ சொன்னாங்க, பெங்களூர் சிட்டி மிஷின் நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நாங்கள் சதீஷை படிக்க வைக்கிறோம், நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஸோ அதுதான் முதல் தடவை நான் ஸ்கூல் உள்ளேயே என்டர் ஆகிறேங்க. போன உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா அங்கே டீச்சர்ஸ் வந்துட்டு என்னை பார்த்த உடனே சிரித்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே என் ஊரில் யாரும் என்னை பார்த்து சிரிச்சது கிடையாது, யாரும் அவங்க வீட்டுக்குள்ளே என்னை கூடவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க அது பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா போய் நல்லா படித்தேன், என்னை எப்போதும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, சதீஷ் நீ படித்தா நல்லா பெரியவன் ஆகணும், உங்கள் டேடி பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு, நீ அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது, எதை பெருசாக ட்ரீம் பண்ணி, ஏன்னா நீ படித்தா உன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் நீ அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக தெரியும் என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையினால் என்னால் இந்த மாதிரி தான் யோசிக்க முடிஞ்சது, நான் எங்கள் டேடி மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் ரொம்ப நல்லா படித்தேன். இப்போ எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக சதீஷ் யாரோ ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்காங்க, நீ கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஆகலாம், இல்லை லாயர் ஆகலாம், இல்லை என்ஜினியர் ஆகலாம். ஆனால் நான் 8 வயசு இருக்கும் போது, இன்னும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன், 8 வயசு இருக்கும் போது ஒரு சம்மர் வெக்கேஷன் வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஜோராக வந்து கத்த ஆரம்பித்தாங்க. ஏன் கத்துறாங்கன்னு தெரில, அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா டெய்லி அடி வாங்குறது நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு நாள் அவங்க கத்தி அழுந்து யாரையும் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மத்தியானம் வந்துட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்கன்னா நான் ஓடி போய் வீட்டுக்கிட்ட நின்னாக்கா என் ஃபுல் வீடை எரிஞ்சிட்டு இருந்துச்சு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் பெங்களூர் சிட்டி மிஷன் என்ற தொண்டு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் ஜொனத்தன் பால் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உரையாடி கொண்டிருக்கிறோம்.
ஃபுல் ஹவுஸ் வாஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் இன் ஃப்ளேம்ஸ். அது என்ன ஆச்சுன்னே தெரில. அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னா யாரோ ஒருத்தர் உள்ளந்து கதவு ஓப்பன் பண்ணிருக்காங்க. நான் பயந்துட்டு, சின்ன பையன், 8 வயசு பையன், உள்ளந்து யாரோ கதவு திறந்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா எங்கள் டேடி, அவர் வெளியே ஓடி வந்தார், ஃபுல்லாக பத்தி எரிஞ்சு நடந்தார், அவர் கீழே தரையில் பிரண்டி நோவிலேயே துடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் கெரோசின் ஊற்றிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த நாள் வந்துட்டு மறக்க முடியாத நாள் வாழ்க்கையில். ஏன்னாக்கா இன்னி வரைக்கும் எங்கள் டேடி எங்களை நல்லா பார்த்துக்குவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் குடிப்பார், அதெல்லாம் பண்ணுவார், ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை எங்கேயோ இருந்துச்சு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் மாறுவார். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இப்போது வீடு இருக்கல, எங்களுக்கு துணி இருக்கல, சாப்பாடு இல்லை, நாங்கள் என்ன துணி போட்டிருந்தோம் அந்த துணி மட்டும்தான் இருந்துச்சு அன்னைக்கு. இப்போது டேடி கூட இல்லை. எப்படி அம்மா வந்துட்டு 4 பசங்க, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு 14 வயசு கம்மி தான் வயசு, என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. ஒரு ஓலை குடிசையில் இந்த வீட்டு பற்றி எரிஞ்ச வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஓலை குடிசை செஞ்சு அது உள்ளே நாங்கள் இருந்தோம். என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் சாப்பாடுக்கு என்ன போடுறது, இல்லை பசங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரத்தில் தான் பெங்களூர் சிட்டி மிஷன் அவங்க வந்து அந்த பற்றி எரிஞ்ச வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணாங்க. ஷீட் போட்டு கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடித்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து துணி கொடுத்து உதவுனாங்க. அங்கே இருக்கிற டீச்சர் வந்து சொன்னாங்க, எனக்கு சதீஷ் பாரு நீ சின்ன பையன் இன்னும், ஆனால் டேடி போனதால் நீ வருத்தம் நிறைய இருக்கலாம், ஆனால் நீ அதை எதுவும் மைண்டுக்கு எடுத்துக்காத, உன் ட்ரீம் என்ன இருந்துச்சு சின்ன வயசில், நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுக்காக நீ போராடு, நல்லா படி, நீ கண்டிப்பாக பெரிய ஆர்வ. ஸோ அந்த வார்த்தைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன பையன் எனக்கு டேடி கூட இல்லை, யாரும் அட்லீஸ்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோன்ட்டு பெங்களூர் சிட்டி மிஷின் வந்து சொல்லிச்சுக்கான். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்க ஆரம்பித்தேன். 2011 வந்துட்டு நான் ஒரு டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிடைச்சது. அது கிடைச்ச உடனே, ஏன்னா சின்ன வயசு எனக்கு ரொம்ப ஆசைகள் இருந்துச்சு, டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும். ஆனால் படிக்க 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 எனக்கு பிஸ்னஸ் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டிகிரி கிடைச்ச உடனே நான் IBM பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக வேலை செஞ்சேன் 1 வருஷம் பெங்களூரில். அதுக்கப்புறம் US 1 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸில் போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை செஞ்சேன் கம்பேஷனுக்காக. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு பெரிய பாரம், நான் ஏதாவது செய்யணுமே, இப்போ சம்பாதிச்சாச்சு காசு, ஆனால் நான் ஏதாவது மற்றவங்களுக்கு செய்யணுமேன்ற ஒரு பாரம் இருந்துச்சு. ஸோ நான் என் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், கால்ட் ஹாப்பி பிளானட். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு 6 ஸ்டாஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பெங்களூர் சிட்டியில். இப்போ வெட்டிங்ஸு, அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிஸு, கார்பரேட் ப்ரொமோஷன், அந்த எல்லா இவெண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம் பெங்களூரில். ஸோ இப்போ வந்துட்டு நான் பெங்களூர் சிட்டி மிஷனுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக கூட வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கா அந்த ஆர்கனைசேஷன் தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. அந்த டீச்சர்ஸ் தான் என் வாழ்க்கையை மாற்றினாங்க. இப்போது இட் இஸ் மை டர்ன் அங்கே போய் அவங்களுக்காக அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸை சார் செட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் மை ஜாப். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஸ்கூலில் 600 பிள்ளைங்க படிக்கிறாங்க இப்போது ஆன் அ டே டு டே பேசிஸ். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எது பற்றியும் கவலைப்படாதீங்க.
எத்தனை பிள்ளைகள்?
650 பிள்ளைங்க.
650
சின்க்ளேர்ஸ் ஹை ஸ்கூல் அந்த ஸ்கூல் பெங்களூர் சிட்டி மிஷன் நடத்துறதுங்க. அதில் 650 பிள்ளைங்க படிக்கிறோம். அவங்க கிட்ட டெய்லி என்னால் பேச முடியுது.
இதில் யாரும் ஃபீஸ் கட்டுறது கிடையாது இல்லை?
இல்லைங்க, ஃப்ரீயாக தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த இதால் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக எது பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ட்ரீம் பிக். ஏன்னா நீங்கள் இப்போ படித்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆகணுமோ அது இங்கே கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா அதுதான் எனக்கு சொன்னாங்க. நான் சின்ன வயசாக இருக்கப்போ அதுதான் எனக்கு தேவையாக இருந்துச்சு. ஏன்னா பாவர்ட்டி நிறையா இருந்தாலும் அந்த வார்த்தைங்க சொல்கிறதுக்கு யாருமே இருக்கலை. அவங்க மட்டும்தான் வந்து சொன்னனால அதை நான் பிடிச்சிட்டு மேலே வர முடிஞ்சுது. ஸோ இப்போ அதே இதுதான் நான் மற்ற பிள்ளைங்களும் சொல்லிகிட்ருக்கேன், உங்களால் கண்டிப்பாக முடியும். டோன்ட் கிவ் அப் ஆன் லைஃப், படிங்க. பிகாஸ் எஜுகேஷன் இஸ் தி கீ. ஸோ அந்த எஜுகேஷன் வரும்போது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் பெங்களூர் சிட்டி மிஷன் வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும். படிக்க வச்சா தான் அவங்க முன்னேற முடியும், அந்த நாடே முன்னேற முடியும். ஏன்னா படிப்பு இல்லாதனால எவ்வளவோ வாழ்க்கைங்க அழிஞ்சிட்ருக்கு. எங்கள் டேடியோட வாழ்க்கை, அவர் படிச்சிருந்தாருனா கண்டிப்பாக அவர் வெஜிடபிள் செல்லர் ஆயிருக்க மாட்டார். அவர் படிச்சிருந்தானா கண்டிப்பாக குடிச்சிட்டு இந்த சூசைட் கமிட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்சது அளவுக்கு அந்த குவாரி ஒர்க்கர்ஸ், அந்த பாறை ஒடிக்கிற அந்த கம்யூனிட்டிஸ் பிள்ளைங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ ஜானதன் பால் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் சதீஷோட கதை கேட்டோம். சதீஷ் ஒருவர் அதை மாதிரி 8 குழந்தைகளை வைத்து, 8 or 10 குழந்தைகளை வைத்து உங்கள் அப்பா அம்மா இந்த சிட்டி மிஷனை ஆரம்பித்ததாக சொன்னீர்கள். அவர்கள் எப்படி சமாளித்தார்கள்? ஆசிரியர்களுக்கு பணம் கொடுத்துருக்க வேண்டும், அந்த கட்டடத்திற்கு பணம் தேவைப்பட்டிருக்கும்.
அதிக கஷ்டங்கள் மத்தியில் தான் இந்த வேலையை செய்தாங்க. அவங்களுடைய அதே கதைங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய ரொம்ப இன்னும் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அவங்க சொந்த சந்தோஷத்துங்களை விட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆரம்பத்தில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, 8 பிள்ளைங்களை வச்சு ஆரம்பித்தாங்க இது. ரூமில் அம்மாவுடைய வேலையை விட்டு நான் இந்த பிள்ளைங்கள் தான் இனிமேல் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஆரம்பித்தாங்க. அப்பாவுடைய உதவி, அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரோ இல்லை அதிக பணம் வைத்திருந்தவங்க இருக்கலாம், ஆனால் ஜனங்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு விருப்பம் அவங்கள எடுத்துகிட்டு. ஏன்னா அவங்க வந்து எஜுகேஷனில் ஒரு ரொம்ப பெரிய வேல்யூ பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய தோப்பனார் வந்து அவருடைய அப்பாவுடைய ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை தான் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஆடு மேய்க்கும் போது ஒரு கெனேடியன் கப்புள் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு மிஷினரி கப்புள், தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் வேலை செய்துட்டு ஒரு மிஷினரி கப்புள் அங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையனை பார்த்தாடா இவங்க ஏதாவது ஸ்வீட் கொடுக்கலாமே, கையில் ஒரு சாக்லேட் வச்சுருந்து இந்த சாக்லேட் அவங்ககிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு, தம்பி இந்த சாக்லேட் உங்களுக்கு வேணுமா எடுத்துங்க அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு சாக்லேட் வேண்டாம் எனக்கு படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு 20 மேலே வேலை செய்திருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து யாருமே படிக்கவே கிடையாது, படிக்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பையன் வந்து படிக்க கேட்குறானே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த பையனை கூப்பிட்டு போய் நாங்கள் படிக்க வைக்கலாமா கேட்கும்போது அந்த பயங்கரமான ஏழ்மையினால் சந்தோஷமாக அவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு போய் நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. ஸோ அவங்க அமுச்சு வச்சு இவங்க இவர் படித்து முன்னுக்கு வந்ததுனால பெங்களூர் சிட்டி மிஷினை ஆரம்பித்து அது மூலமாக 1000 பிள்ளைகள் ஒரு பீரியட் ஆஃப் 25 இயர்ஸ், இப்போ 1990 ஆரம்பித்து இப்போ போன வருஷம் நாங்கள் 25வது வருஷத்தை நாங்கள் கொண்டாடின ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ ஜனங்களுக்கு உதவி, சதீஷ் மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களுக்கு உதவி செய்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு அவங்களே அவங்களுடைய நேரத்தை செலவழித்து படிக்க வச்சாங்க. ஆனால் போக போக ஜனங்கள் பார்த்த இட இந்த அருமையான வேலையாக இருக்குது, ஊழியமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகி சில பேர் சப்போர்ட் பண்ணி சில பேர் அவங்களுடைய சொந்த நேரத்தை கொஞ்சம் வந்து டீச்சிங்க்கு அந்த மாதிரியான காரியங்களுக்கு வந்து டைமை வாலண்டியர் பண்ணி அந்த ஸ்தாபனத்தை நடத்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு 1000 பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் பெங்களூர் சிட்டி மிஷன் என்ற தொண்டு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் ஜொனத்தன் பால் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எப்படி உங்களோட இணைந்து செயல்படலாம் அல்லது எப்படியான உதவிகளை உங்களுக்கு வழங்கலாம்?
கண்டிப்பாக உதவி பண்ணலாம். எனக்கா நாங்கள் வந்து சப்போர்ட் அ சைல்டு, ஸ்பான்சர் அ சைல்டு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், SAC அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஒரு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அங்கே இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைய ஸ்பான்சர் பண்ண முடியும். இட்ஸ் நான் இது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தேன் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக பிள்ளையுடைய அவங்க சொன்னாங்க, இது ஒரு சாதாரணமான காரியம் தானே, மாதத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறோம் நாங்கள், அதை வச்சு நாங்கள் பிள்ளைக்கு அனுப்புகிறோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் உடனே அவங்க கூட சொன்ன, அது சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது அந்த சைல்டுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சதீஷை போல் அதே அநேக கதைங்கள் அந்த மாதிரி. ஸோ பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாத பெங்களூர் சிட்டி மிஷனோட வேறு வேறு ப்ரோக்ராம் இருக்குது, லைக் கம்யூனிட்டிஸில் வந்து ஹெல்த் கேர் கொடுக்குறோம். போன வருஷம் மட்டும் 5000 மேலேயான ஹெல்த் கேர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத குடி தண்ணி, அப்புறமா வொக்கேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம் லேடிஸ்க்கு கொடுக்குறது. ஸோ அவங்க கம்யூனிட்டியில் அதிகமான சப்போர்ட்டுங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, நாங்கள் இங்கே வந்து வேர்ல்ட் ஷேர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேர்ல்ட் ஷேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்களூர் சிட்டி மிஷனை இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட ஜாயின் பண்ணி விடுற ஒரு மினிஸ்ட்ரி அவங்க. ஸோ வேர்ல்ட் ஷேர் கிடையாது கூட நாங்கள் பார்ட்னர் இருக்கிறதுனால அவங்க மூலமாக நீங்கள் அவங்க பெங்களூர் சிட்டி மிஷனுடைய வேலைகளுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டைமை வாலண்டியர் பண்ணலாம். ஆஸ் அவங்களுக்கு எனி ஒன் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸில் அவங்க வந்து வேலை செய்ய விரும்புனா எங்கிட்ட அப்ளை பண்ணி அங்கே வந்து அவங்க டைமை வாலண்டியர் பண்ணால் அதிகமான அவென்யூஸ் இருக்குது உதவி செய்ய.
ஆஸ்திரேலியாவில் இயங்குகின்ற வேர்ல்ஷியா அமைப்போடு இணைந்து நீங்கள் இந்த ஒரு மாதம் நிகழ்ச்சிகள் பல நகரங்களில் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா, அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன்.
ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இங்கே கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தது இந்த நேரத்தில், யூஸ்வலாக வந்து வரும்போது கொஞ்சம் குளிராக இருக்கும். இந்த தடவை நல்ல சூடாக, வி லேண்டட் இன் பிரிஸ்பன். ஸோ பிரிஸ்பனில் கொஞ்சம் நாங்கள் சில இடத்துங்களில் சர்ச்சுங்கள மற்றும் இல்லாமல் சில கேதரிங்ஸில் நாங்கள் கூடி நாங்கள் இந்த பெங்களூர் சிட்டி மிஷனுடைய காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கோம். மெல்பர்னில் கொஞ்சம் நாள் செலவு பண்ணோம். இப்போ சிட்னி, இந்த வாரம் முழுசாக சிட்னியில் இருக்க போகிறோம். சில அவென்யூஸில் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஸோ எதுக்குன்னா, நாங்கள் வந்து அதிகமான தேவைகள் உண்டு, அதிகமான தேவைகள். ஏன்னா அங்கே வந்து அதிகமான ஏழ்மை, அதிகமான கஷ்டங்கள் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்லி எங்களுக்கு ஜனங்களுடைய எங்களை உதவிக்கு எதிர்பார்த்து வரக்கூடிய ஜனங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவிகள் செய்ய நாங்கள் இந்த நாட்டில் வந்து நாங்கள் உதவிங்களை தேடிக்கொண்டிருக்கோம்.
உங்களுடைய அனுபவம் எப்படி சதீஷ், நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்துருக்கீங்க, ஆஸ்திரேலியா பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஆமாம், அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கேன். ஒரு வாட்டி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கேன் 2011. ஸோ அப்போ வரும்போது ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ஒரு ரெண்டு ஸ்வெட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தாக்கா டோட்டலாக ஆப்போசிட், ரொம்ப சூடு. பெங்களூர் நாங்கள் வர இடத்த வந்துட்டு ரொம்ப ப்ளசன்ட் கிளைமேட்டாக இருக்குது அங்கே பெங்களூரில். ஆனால் இங்கே அந்த ப்ளசன்ட் கிளைமேட் தான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் வந்த உடனே ரொம்ப சூடு. பீச்சில் போய் ஒரு குளியல் போட்டு வெளியே வந்து நின்னாலே காஞ்சிடுது அவ்வளோ ஜல்தி. ஆனால் நான் சொல்லுவேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய இட சுற்றி பார்க்க முடிஞ்சுது, நிறைய ஜனத்தோட பேச முடிஞ்சுது, நிறைய இந்தியன்ஸோட பேச முடிஞ்சுது. பேசி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், அந்த ஒர்க் மட்டும் நம்ம ஷேர் பண்ண முடிஞ்சுது. அதால் என்ன ஆகுதுனாக்கா, ஜனங்களுக்கு தெரியுது நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குதா. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ட்ராவலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்ற ரியாலிட்டி தெரியாமல் போகலாம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம டெலிவிஷன் அங்கெல்லாம் பார்த்தாக்கா அவங்க வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக மட்டும் தான் காட்டுறாங்க அதெல்லாம். ஏன்னா நம்ம ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்னன்ட்டு ரூரல் வில்லேஜஸில் இருக்கிறது யாருக்குமே வெளியே தெரியறதில்ல. ஸோ நம்ம செய்கிற வேலை இங்கே வந்து சொல்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்த வேர்ல்ட் ஷேருக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். மற்றும் இந்த ரேடியோ ஸ்டேஷனில் நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்கும் ஒரு நன்றி.
சரி, ஜானத்தன் பால்ட்டு ஒரு கேள்வி. இந்த சேரிட்டி வேலை செய்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு அதிகமாக எடுப்பதாக எல்லோருடைய குறைபாடும் இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை பற்றி?
பெங்களூர் சிட்டி மிஷனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கிளியராக நாங்கள் எங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கோம். நாங்கள் இங்கே ரேடியோவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸே நாங்கள் வாங்கிறது கிடையாது. எந்த உதவி பிள்ளைகளுக்கு இல்லை இந்த வேலைக்கு வந்திருக்கிறதோ அந்த உதவியது முழு அமௌண்ட்டும் அந்த வேலைக்காக தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் ஆஃப் த ஒர்க் 8% நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறோம். 8% வந்து நாங்கள் வந்து பணம் கட்டக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் பள்ளிக்கூடத்தில், 8%. ஸோ அந்த 8% வந்து அதை நாங்கள் எங்கள் பாலிசியாகவே நாங்கள் இந்த சஸ்டெயினபிலிட்டிக்காக நாங்கள் இந்த பகுதியை நாங்கள், ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலை நாங்கள் ரன் பண்ணுறோம். ஏழைகளுக்காக பண்ணுறதுனால வந்து இது குவாலிட்டி கம்மி, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து பி பிலீவ் இன் கிவிங் த பெஸ்ட், எங்கள் விஷனுடைய தட்ஸ் த கோல் ஃபார் அஸ். அதை வந்து நாங்கள் கைப்பற்றிருக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து அந்த 8% கட்டக்கூடிய பிள்ளைகளை வச்சு நாங்கள் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை நாங்கள் நடத்திக்கிறோம்.
மிக நன்றி. உங்களுடைய பயணம், உங்களுடைய செயற்பாடுகள், வேர்ல்ட் ஷேருடனான இணைந்த செயற்பாடுகள், மென்மேலும் வளர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம். ஜொனத்தன் பவுல்,
மிக நன்றி. அண்ட் SBS என்னுடைய சார்பாக, பெங்களூர் சிட்டி மிஷன், இந்தியன் கம்யூனிட்டியினுடைய சார்பாக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய வாய்ப்பு இது எனக்கு. ஐ ஜஸ்ட் ஆனர் தட். அண்ட் அந்த வாய்ப்புக்காக நான் உங்களை நன்றி செலுத்தி இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா செழிப்பாக எல்லா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மனதுக்கு மிகவும் சிக்கலான உங்களது இளமை கால கதைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி சதீஷ்.
நன்றி SBS.